ஓகே, நம்மளுடைய ஜப தியானத்துக்கு வந்து தானியலுடைய ஜபத்தை நம்ம எடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தானியல் 9வது அதிகாரத்தில் போன வாட்டி வாசிக்கப்பட்டது, வேதத்தில் போட்டிருக்கிற ஒரு ஒரு வல்லமையான ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நீங்கள் வந்து தனியாக நீங்கள் ஜபம் பண்ணும்போதும் சரி, தனிப்பட்ட நேரங்களிலையும் அதை சத்தமாக படித்து பாருங்கள். இட்ஸ் ரொம்ப ரொம்ப வல்லமையான ஜபம். நம்ம தியானிக்கிறது வந்து ஒரு மேல் பார்வையாக தான் அந்த ஜபத்தை பார்க்குறோம், ஏன்னா அது ரொம்ப தேசத்தையே மாற்றின ஒரு ஜபம் அப்படின்லாம். அதை வந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் படிக்கும்போது அங்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யாக்கோபு 5:16 சொல்கிற மாதிரி நீதிமானுடைய ஜபம் அநேக பலனை அளிக்கும், ரொம்ப பலனை அளிக்கும். அந்த மாதிரி இந்த நீதிமானுடைய ஜபம் மிக பலனை அளித்தது. அதை நம்ம பார்த்து நம்ம படிக்கும்போது அப்படிப்பட்ட ஜபத்தை செய்ய நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம சபையில், நம்ம சமுதாயத்தில், ஏன் நம்ம தேசத்தில் கூட நிறைய பலன் அளிக்கும். இப்போ இந்த ஜபத்தை பற்றி 2 கொள்கைகளை நம்ம போன வாரம் கற்றுக்கிட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் வீக் 2 பிரின்சிபல்ஸை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டோம், யார் சொல்ல முடியும்? ஒன்னும் சரியா கேட்கல. ஓகே, ஒரு ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நானே சொல்றேன், ஒரு உண்மையான ஜபம், வேத பிரகாரமா இருக்கிற உண்மையான ஜபம் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தின அவருடைய வார்த்தையில அவருடைய சித்தத்தை நம்ம பார்க்கும்போது, இல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்கும்போது, அதுக்கு பதிலாக வருகிறது தான் ஜபம். எப்பவும் உண்மையான ஜபம் பார்த்தீங்கன்னா வேத வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். கடவுள் இறையாண்மை உள்ள தேவனா இருந்தாலும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு அவர் எப்பவும் ஜெபத்தை முக்கியமான சாதனமாக பயன்படுத்துறார். ஜான் மியூலர் அப்படின்னு ஒரு பெரிய பரிசுத்தவான் இருக்கிறார். அவர் வந்து வேதம் இல்லாம பல வருஷங்கள், ஆரம்பத்துல காலையில் எந்திரிச்சவனும் வேதத்தை படிக்கிறதுல ஜெபம் பண்ண பார்ப்பார். பண்ணும்போது அவர் மைண்ட் எப்பப்பாரு செதறிக்கிட்டு இருக்குமா, கவனமா ஜெபம் பண்ணவே முடியாது. அவர் அந்த பழக்கத்தை மாற்றி பார்த்து முதல்ல வேதத்தை படிச்சு, வேதத்தை யோசிச்சு, அந்த படித்த காரியத்தை ஜபமா மாற்றணும் அப்படின்னு அவர் ஒரு சாட்சியில் எழுதியிருக்கார். 40 வருஷம் அவருடைய ஜப வாழ்க்கை ரொம்ப கூர்மையாக, ரொம்ப வல்லமையாக இருந்ததாக ஒரு ஒரு சாட்சி அவர் கொடுக்குறார். வேதத்தை நம்ம எந்த அளவுக்கு, நம்ம எல்லா உண்மையான ஜபமும் வேதத்திலேருந்து ஆரம்பிக்கணுங்க. பைபிள் இல்லாம நம்முடைய ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேல் பார்வையா இருக்கும், உலக பிரகாரமா இருக்கும். தானியலுடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஃபுல்லா வேதம் வசனங்கள் நிறைந்திருக்கிறத பார்க்கலாம். அவர் எழுதின அந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா லேவியராகமோ, உபாகமோ, யாத்ராகமோ, சங்கீதம், எரேமியால போட்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் அதுல நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஜபம் வந்து வேதத்தின்படி இருக்கணும். முதலாவது அதான் கொள்கையை நம்ம பார்க்கணும். முதல் ஜபம், உண்மையான ஜபத்தின் கொள்கை என்ன? நம்ம வேதத்தை படிச்சு வேதத்துல ஆண்டவருடைய சித்தத்தையோ அவருடைய வாக்கு தத்துவத்தையும் பார்க்கும்போது அதுக்கு பதிலாக வர்ற ஜபம் தான் உண்மையான கேட்கப்படுற ஜபம். அது வேதத்துல நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு வேதத்துல நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபம் அருமையாக செய்ய முடியும். இது நம்ம சொல்றது மாத்திரம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோவான் 15:7 அவர் சொல்லி இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால், அப்பொழுது நீங்கள் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, அவர் போடுற கண்டிஷனும் ஜெபம் எதுல இருந்து ஆரம்பிக்கணும், வேத வசனம் நம்ம மனதில் நிலைத்திருக்கிற ஒரு மனநிலைமையில் ஆரம்பிக்கணும். நம்முடைய மனது வேத வசனத்தில் நிறைந்து அந்த வேத வசனத்தினால் நம்முடைய சிந்தனை இருக்கும் போது நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக, கேட்கப்படுற ஜெபமாக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அதை நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோம். இப்போ தானியேல் அப்படித்தான் செய்கிறார். எரேமியால வந்து 70 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் ஆண்டவர் இந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக தன் தேசத்துக்கு கொண்டு போவார்னு வாக்கு தத்துவத்தை அவர் பார்க்கிறார். வேற எதுவுமே பார்க்கல, அரசியல் சூழ்நிலையை பார்க்கல, இல்ல இதெல்லாம் முடியுமான்னு பார்க்கல, ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் தான், அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் ஆண்டவருடைய ப்ராமிஸ அடிப்படையாக கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, அதை நிறைவேற்றும். அதான் அங்கதான் ஜெபம் ஆரம்பிக்கும். லூத்தர் கூட அதான் சொல்றார், நம்முடைய ஜெபங்கள்லாம் ஆண்டவருடைய ப்ராமிசஸ பார்த்து, அவருடைய சித்தத்தை பார்த்து, இப்படி சொல்லி இருக்கிறீங்களே அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஒண்ணுதான் ஜெபம். சோ இட்ஸ் எ ரெஸ்பான்ஸ் டு பிப்ளிக்கல் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வில் ஆர் ப்ராமிஸ். ஓகே, அதன் போன வாரம் நம்ம படித்தோம். ரெண்டாவதாக 3வது வசனத்தில் நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டது, ஜெபத்தில் ஊக்கம் இருக்கணும். அவர் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, ஒரு உறுதி, ஒரு தீர்மானம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு இன்டென்சிட்டி, ஒரு ஊக்கம், தீவிரம் ஜெபத்தில் நம்ம பார்க்குறோம். ஊக்கமான ஜபத்தை, அதான் நீதிமானுடைய ஊக்கமான ஜபம் இல்லைங்களா. எங்க ஊக்கமான ஜபம் இருக்கோ அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்க மாட்டார். முதலாவது இட் ஷுட் பி பிப்ளிக்கல், ரெண்டாவது அது ஊக்கம் இருக்கணும். தாமஸ் புரூக்ஸ் என்றவர் சொல்றாரு, ஒரு ஒரு பெயிண்ட், ஒரு நெருப்பை போய் பெயிண்ட்ல வரைஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும், அதுவும் நம்ம ஊக்கம் இல்லாத செய்யற ஜபம் மாதிரி. ஒரு பெயிண்ட்ல வரைஞ்சிருக்கிற நெருப்புக்கு எந்த அனலும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது, அது ஒரு படம். அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஜபம் ஊக்கம் இல்லாத, அனலும் குளிரும் இல்லாத ஜபம் அப்படித்தான். ஜபிக்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சாலும் அது ஜபமே இல்லை, ஒரு பெயிண்ட்ல வரைஞ்ச நெருப்பு மாதிரி தான். பாருங்களேன், அவர் கடிந்து கொள்ற மாதிரி கிறிஸ்தவர்களே, உங்களை நீங்களே உங்களுடைய ஜபத்தை பார்த்து, குளிரும் இல்லாம அனலும் இல்லாத ஜபத்தை பார்த்து உங்களை நீங்கள் அசைத்து கொள்ள வேண்டும். ஊக்கத்தோடு ஜபிக்க நீங்க பார்க்கணும். நம்ம சுகத்தோடு அறாமா இருந்து இருக்கிற ஒரு மனநிலைமை வந்து ஜபத்துக்கு ஒரு பெரிய சத்ரு. நம்ம ஜபத்துல ஊக்கம் வைராக்கியம் இருக்கணும். அவர் ஒருத்தர் வேடிக்கையா எழுதியிருக்கிறாரு, ஒரு ஒரு பயங்கரமாக சொல்றாரு, ஒரு எல்லையற்ற தேவன் கிட்ட நீயே ஒரு உணராம, ஒரு அனலம் இல்லாம, உனக்கே அதை பத்தி பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம, வெறும் வாய் வார்த்தையில போய் அந்த காரியத்தை போய் அந்த தேவனுக்கு முன்பதா கேட்க போறிய, இதை விட அவர் அவமானப்படுத்துறது வேற என்னவா இருக்க முடியும். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம், மிக மிக முக்கியமான நித்திய காரியங்களை பேசுறோன்ற உணர்வே நமக்கு ஊக்கத்தை கொடுக்கணும். நம்ம ஜபத்துல ஊக்கம் இருக்கணும். ஒருத்தர் ஒரு கோட்டு, உன் ஜபம் வித்தியாசம் ஏற்படுத்தணுமா, உன் ஜபம் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரணுமா, உன் ஜபம் காரியங்களை மாத்தணும்னா முதலாவது அது உன்னை மாத்தணும், உன் பழக்க வழக்கத்தை மாத்தணும், உன் வாழ்க்கையில எது முக்கியம் ப்ரையாரிட்டிஸ மாத்தணும், உன் டெய்லி ருட்டீனை, உன்னுடைய உள்ளான எண்ணத்துல இது முக்கியம்னு உனக்கு தோணி, சாப்பாடை, துணியை, சாப்பாடை, உன் பிளான்ஸ் எல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு இதை ஊக்கத்தோடு கேட்குற ஒரு ஊக்கம் உனக்கு ஏற்பட்டிருக்கா, அப்படிப்பட்ட ஜபங்கள் உன்ன மாற்றம் முதல்ல, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை, குடும்பத்தை, சூழ்நிலையை மாற்றும். நம்ம ஜபம் ஏதாவது மாற்றணும்னா அது முதல்ல நம்மளை மாற்றணும் இல்லையா. தானியலை மாற்றியிருக்கு பாருங்க, அவர் ரெகுலராக ஜபம் பண்ணுறவராக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு உபவாசத்தோடு ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து ஊக்கத்தோடு ஜபம் பண்ணார். உண்மையான ஜபம் வேதத்திலிருந்து ஆரம்பிக்குது, உண்மையான ஜபம் ஊக்கம் நிறைந்திருக்கு. 3வதாக பிரின்சிபல்ஸ், principles from Daniel's prayer. அதான் பேக்ரவுண்ட்லயும் போட்டிருக்கேன். ஒருவேளை என்னத்தை பேசுறோம்னு தெரியாம இருந்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தானியலுடைய ஜபத்துல இருந்து நம்ம எப்படி ஜபிக்கிறது கத்துக்கிறது, ரெண்டு காப்பாடத்தை கத்துக்கிட்டோம். மூணாவதாக உண்மையான ஜபம், நம்ம வந்து நம்மளை ஆண்டவருடைய மக்களோடு அடையாளம் காமிச்சுக்கொள்ளணும். We should identify ourselves with God's people. இது வந்து உண்மையா இந்த டேனியல் பிரேயரை நம்ம படிச்சு பார்த்துட்டோம். ஆனஸ்டா சொல்ல போனோம்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஜபம் பண்றதே இல்லை. உண்மையா ஆனஸ்டா பார்த்தோம்னா இது என்னவோ பழைய காலத்து இப்படித்தான் ஜபிப்பாங்க போல அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த ஜபத்துல கவனிச்சு பாருங்களேன், எங்கேயுமே முதல்ல என் பாவங்களை அறிக்கையிடன்னு ஆரம்பிச்ச தானியல் அந்த முழு ஜபத்திலையும் நானு எனக்கு என் குடும்பம் எனதுன்னு வரவே இல்லை. 9 தடவை நாங்கள் எங்கள் எங்கள் ஜனங்கள் அதுதான் வருது. தன்னை தேவனுடைய மக்களோடு அடையாளம் காமிச்சு கொள்றார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா நம்முடைய ஜபங்கள்லாம் எப்படி யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் சுயநலம்தான். நானு எனது என் குடும்பம். யாக்கோபு சொல்றாரு, உங்களுடைய ஜப வாழ்க்கை பலவீனமா இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய அநேக ஜபங்கள் சுயநல நோக்கத்தோடு செய்யப்படுறதுனாலதான். பாருங்க, உண்மையான கிரேட் லெசன், மிக மிக பெரிய லெசன் டேனியல் கிட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டியது. நம்ம பைபிளை படிச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பைபிள்ல பார்க்க முயற்சி செய்யக்கூடாது. பைபிள்ல எப்படி போட்டிருக்கோ அது என்ன நமக்கு கத்துக் கொடுக்குதோ அதை படிக்க பார்க்கணும். அதுதான் நான் புதுசா ரொம்ப பார்த்து படிக்க வேண்டியது. வந்து இவருடைய ஜபம் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். அவர் தன்னை தேவனுடைய மக்களோடு தன் அடையாளம் காமிச்சு கொள்ள, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து பரிந்து பேசுற ஜபம். அது ரொம்ப பவர்ஃபுல் ஜபங்க. நம்மள நம்ம சுயத்துல நம்ம மூழ்கி இருக்கிறது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா பைபிள்ல பொதுவாவே பார்த்தா தானே தனக்கு தன்னுடைய ஆபத்துன்னு ஜபம் பண்ண ஜபம் வந்து ரொம்ப குறைவு தான். மோஸ்ட்லி பைபிள்ல இருக்கிற அநேக ஜபங்கள் வந்து மற்றவர்களுக்காக செய்த ஜபம். எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, ஒரு குழந்தை கிறிஸ்தவ குழந்தை தான் எப்ப பாரு நானு எனது குழந்தை தான் எனக்கு எனக்கு எனக்குன்னு ஜபம் பண்ணோம். ஒரு வளர்ந்த முதிர்ந்த கிறிஸ்தவனுடைய ஜபம் பார்த்தீங்கன்னா அது மற்றவர்களுக்காகத்தான் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தான் ஜபம்ன்றது. வந்து மற்றவர்களை பத்தியே யோசிக்காம என்னை பத்தியே யோசிச்சு எனக்கு என்ன தேவைன்னு கேட்கறது இல்ல ஜபம். டேனியலுடைய ஜபத்துல பாருங்களேன், நீங்க வந்து பைபிளை திறந்து அதை கவனிச்சு பாருங்க. நான் சொல்ற வசனங்களை கவனிச்சு பாருங்க. 5வது வசனம் நாங்கள் பாவம் செய்தோம். 6வது வசனத்துல நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கவில்லை. 7வது வசனம் எங்களுக்கு அவமானம். 8வது வசனம் எங்களுக்கு வெளிப்படையான ஷேம். 9வது வசனம் நாங்கள் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினோம். 10வது வசனம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கவில்லை. 11வது வசனம் எல்லா இஸ்ரவேலும் பாவம் செய்தோம். 11 நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் உம்மை தேடவில்லை. 14வது நாங்கள் உம் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. 15 நாங்கள் பாவம் செய்தோம். எல்லாம் ஒரு தன்னை வந்து தன் தேவனுடைய மக்களோடு அடையாளம் காமிச்சு கொள்றார். இட் இஸ் வெரி நியூ நமக்கு இதெல்லாம். எபேசியர் 6:18 எல்லா ஜபங்களோடும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஜபம் பண்ணுங்கள். அநேக நேரத்தில் நம்ம விசுவாசிகளாக ஆண்டவர் நம்மளை சபையாக இணைக்கும் போது 1 கொரிந்தியர் 12 என்ன சொல்லுது, நீங்கள் இன்னுமே தனி இல்லை, நீங்கள் ஒரு சரீரம். ஒரு சரீரத்தில் ஒரு அங்கம் வலிச்சிச்சுன்னா அது முழு சரீரத்துக்கும் வலிக்கணும். நம்ம வந்து நம்ம சபையோடு நம்மளை அடையாளம் காமிச்சுக்கிறோமா, தேவனுடைய மக்களோடு நம்முடைய அடையாளம் காட்டுகிற ஜபமா நம்ம ஜபம். இது நோட் பண்ணிக்கங்க, நம்முடைய ஜபம் வல்லமையாக கேட்கப்படுற பவர்ஃபுல் ஜப வாழ்க்கை இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஐ திங்க் யாரோ மியூட்ல போகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மியூட்ல போடுங்க. ஐ திங்க் தேர் வாஸ் சம் டிஸ்டர்பன்ஸ். நம்மளுடைய ஜபம் பவர் யோசி, நம்ம தனிப்பட்ட விதத்தில் எவ்வளோதான் ஜபிக்க முடியும்? ஒரு 2 மினிட்ஸ், 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், ஓகே, ஒரு காரியத்தை ஜபிச்சு முடிச்சு வேற என்ன இருக்கு ஜபத்தில் பண்றதுக்கு? யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜபமே குறுகலாக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லாத காரணமே நம்மளை தேவனுடைய மக்களோடு நம்ம அடையாளம் காமிச்சு கொள்ளாதனால தான். நம்முடைய ஜபம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது எத்தனை வருஷம் எடுத்தாலும் இதுதான் ரகசியம். நம்முடைய ஜபத்தின் மைய குறிக்கோள் நான் இல்லை, என் ஜபத்தின் மைய குறிக்கோள் நானாக இருக்கக்கூடாது. அது எப்போ மாறுதோ அப்பதான் வல்லமையா ஜபிக்க நம்ம கத்துக்க போறோம். இல்லைன்னா நம்ம ஊரெல்லாம் ஒரு கிறிஸ்தவம் வருகுது, கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியாது, அதுவே வேற கப்பலில் போயிட்டு இருக்குது. அதுல இருக்கிறது என்ன? நான், எனது, என்னுடையவர்கள், அவ்வளவுதான். அது இல்ல பாருங்க, நமக்கு பைபிள் எடுத்தோம்னா இன்னொரு மனுஷன் பவர்ஃபுல்லா ஜபிக்கிற இன்னொரு மனுஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்? யாராவது சொல்லலாம்? நீங்களா தூங்கிட்டீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஓகே, நியூ டெஸ்டமென்ட், ஒரு மனுஷீகத்துல வேற யார சொல்லலாம்? அப்போஸ்தலாகிய பவுல் இல்லைங்களா? அப்போஸ்தலாகிய பவுல் பவர்ஃபுல் பிரேயிங் மேன். அவர்ல என்ன பாக்குறோம் எப்ப பாரு, என்ன சொல்றாரு அவரு? உங்க எல்லோருக்காகவும், பிலிப்பியர் 1, நான் உங்களுக்காக எப்பொழுதும் ஜபம் பண்ணுகிறேன். கொலோசியர் 1, நான் உங்களுக்காக என் ஜபங்களில் எல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைவு கூர்ந்து ஜபம் பண்ணுகிறேன். பைலிமான் 4:5, உங்களுக்காக நான் ஜபம் பண்ணியிருக்கேன் உனக்காக. இதேதான் ஒரு நிருபங்கள்ல சபைகளுக்காக, மற்றவங்களுக்காக தன்னை வந்து எப்பவும் தேவனுடைய மக்களோடு அடையாளம் காமிச்சு ஜபித்த இன்னொரு பவர்ஃபுல் மேன் பவுல். 2 கொரிந்தியர் 1:11 சொல்றாரு, நீங்களும் எனக்காக என்னுடைய தேவைகளுக்காக ஜபம் பண்றீங்க. என்ன பாருங்க, இந்த டைனமிக்ஸ், ஜபம்ன்ற டைனமிக் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்களேன். எப்போ நீங்க எனக்காக ஜபம் பண்றது, நான் உங்களுக்காக ஜபம் பண்றது, ஒரு சரீரமாக ஒருவருக்கு ஒருவருக்காக ஜபம் பண்ற சபையாக நம்ம எப்போ மாறுவோமோ அப்ப நம்ம ஜபங்கள்லாம் வெரி பவர்ஃபுல்லுங்க, வெரி பவர்ஃபுல் ஆன்சர்ஸ் நம்ம ஜபங்களுக்கு கிடைக்கும். இல்ல நம்ம அவங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணிக்கிட்டா என்ன, சுயநலவாதிகளாக இன்னும் இருந்துட்டு இருப்போம். நம்ம சுயநலத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது இந்த ஜபம். நம்ம ஒருவருக்காக ஒரு சரீரமாக நீங்க என்னுடைய தேவைகளை நினைச்சு ஜபம் பண்றது, நான் உங்களுடைய தேவைகளை ஜபம் பண்ணும் போது தான் ஆண்டவர் நம்ம ஜபங்களை கேட்டு நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறது, சபையாக நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு சபையா யாக்கோபு சொல்றார், உங்களுடைய ஜபங்கள் ஏன் கேட்கப்படும்? நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு சித்திகரிக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்? சுயநலமா பண்றீங்க, சபையாக நினைச்சு நீங்க பண்றது இல்ல, தேவனுடைய மக்களுக்காக தேவனுடைய மகிமை நினைச்சு பண்றது இல்ல. பாருங்க தானியல், நம்மளாவது வார வாரம் கூடுறோம், இந்த கால்ஸ் இருக்குது, இதெல்லாம் மீட்டிங் வருது. தானியல் யோசிச்சு பாருங்க, 70-80 வருஷம் ஆச்சு மனுஷன் சர்ச் ஆலயத்துக்கு போகல, தன்னுடைய இஸ்ரவேல் மக்களோடு கூடல, இப்ப பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கிறாரு இத்தனை வருஷங்களாக. ஆனா இத்தனை வருஷம் அடிமையா தான் இருக்கின்ற போதிலும் தன்னுடைய மக்களோடு தன்னை எவ்வளவு அடையாளம் காமிச்சுக்கிறாருன்னு உங்களால பார்க்க முடியுதுங்களா? ஒரு அமேசிங் மேன், தன்னுடைய மக்களுக்காக அவ்வளவு கரிசனமா இருக்கிறார். அந்த ஜபம்லாம் என்ன? நான், என்னுடைய தேவைகள், என்னுடைய குடும்ப தேவைகள், அதான் நம்முடைய உலகம். அதுக்காக ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, அதோடு நம்ம ஜபம் நின்று போகக்கூடாது. அதை விட நான், என்னுடைய குடும்பம், அதை விட பெரிய காரியங்கள் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, அவருடைய சபை இருக்கு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதோடு நம்ம நிற்க கூடாது. நம்ம எப்பவும் நம்முடைய அதோடு நிற்காம, நம்ம சுயநல தேவை, சொந்த தேவைகளோடு நிற்காம எப்பவும் தேவனுடைய மக்களை நம்ம ஜபத்தில் கொள்றதுக்கு, அவங்களுக்காக ஜபம் பண்ணுவதற்கு நம்ம மனசில் வைக்கணும். ஒரு கம்யூனிட்டி சென்ஸ் நமக்கு இருக்கணும். இல்லைன்னா நம்ம பிப்ளிக்கல் கிறிஸ்டியன் இல்லை வேற ஏதாவது ரிலிஜியனை வச்சுக்கலாம். ஜபம்ன்றது வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது நம்ம நமக்கு தேவையானதை புடுங்கிக்கிறதுக்கு ஒரு ஒரு சாதனம் இல்லை, ஒரு மந்திரம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அநேக நமக்கும் எடுத்துக்கலாம், அநேக சபை மக்களுக்கு ஒரு சர்ச்ன்ற ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரு கார்பரேட் சரீரம்ன்ற உணர்வு நமக்கு இல்லாமல், ஒருவர் இன்னொரு சகோதரர் மேலே அன்பு, அவங்களுக்கு ஏதாவது சேவை, அவங்க மேலே கரிசனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம மற்ற அவங்களுக்கு ஜபம் செய்யாமல் இருக்கிறதுதான். பரிசுத்தாவி அந்த ஜபங்களை பயன்படுத்தி தேவ சபையின் மேலே, தேவ மக்கள் மேலே நம்ம இதயத்தில் அன்பு ஏற்படுத்த இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே வி டோன்ட் ப்ரே ஃபார் அதர்ஸ். மற்றவங்களோடு நம்ம அடையாளம் நம்மளை காமிச்சிக்கிறது இல்லை. நம்முடைய ஜபம்லாம் ரொம்ப நேரம், நான் என் குடும்பம் அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. அதனால தான் ஜபங்கள் பவர்ஃபுல்லாக இல்லை. ஜபம் ஏன், நம் கர்த்தருடைய ஜபத்தை எடுத்துக்குவோம். ஆண்டவர் நமக்கு ஜபிக்க எப்படி கற்றுக் கொடுத்தாரு? முதலாவது ரிக்வஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சொன்னார். ஆரம்பிக்கும் போதே என் பிதாவேன்னு ஆரம்பிக்குது. எங்கள் பிதாவே, தேவைகளுக்கு போகும்போதும் எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களுக்கு அப்பத்தை கொடுக்கும் இல்லைங்களா? இட்ஸ் ஆல் கார்பரேட். ஏன் அப்படித்தான் போ, அதுதான் கேட்கப்படுற ஜபம். நீ எப்போ உன்னை தேவ மக்களோடு அடையாளம் காமிச்சுக்கிட்டு அவங்களோடு இணைந்து உன் தேவைகளுக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக ஜபம் பண்ண கத்துக்கிறியோ பாருங்களேன், ஒன்லி தென் காட் ஹியர்ஸ் அவர் ப்ரேயர். உண்மையான ஜபத்தில் அடங்கிய முக்கியமான ஒரு காரியம், ஒரு ஒரு பாரத்தை, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நான் ஏன் கஷ்டமா நினைச்சு ஜபம் பண்ணி கலாத்தியர் 6:2 போட்டு ஒரு ஒரு பாரத்தை சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதை நம்ம கத்துக்கணுங்க. நம்ம நமக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணும், நம்ம பாஸ்டர்களுக்காக ஜபம் பண்ணும், நம்ம தேவ மக்களுக்காக, கஷ்டப்படுற மக்களுக்காக ஜபம் பண்ணும். தானியல் பாருங்களேன், தன் மக்களை இன்னும் எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு கூடி பார்த்து, ஆனா அவர் ஜபத்துல தன்னுடைய மக்களை எல்லாம் கையில ஏந்த மாதிரி ஏந்தி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றார். எல்லாரையும் அந்த மக்களோடு தன்னுடைய பாவத்தையும் சேர்த்து ஜபம் பண்றார். அவங்களுடைய தோல்வி, அவங்களுடைய குறையிலே தன்னுடைய குறையும் சேர்த்து ஜபம் பண்றார். அதுக்காக தனிப்பட்ட தேவைக்கு ஜபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, என்னுடைய ஃபேமிலி அதோடு நிக்க கூடாது. இன்னும் தேவனுடைய மக்கள், பாஸ்டர்ஸ், அதுக்கெல்லாம் ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஜபம் பண்ணோம்னா அது உண்மையான ஜபமா இருக்கணும்னா அவங்களுக்கு இருக்கிற தேவைகள், அவங்களுக்கு இருக்கிற பாரங்களை நம்ம அறிந்து அதுக்காக ஜபம் பண்ணணும். தேவனுடைய மக்களுடைய தேவைகள், எத்தனையோ சகோதரங்க இன்னும் வளரலையே, இன்னும் குழந்தைகளா இருக்கிறாங்களே, இன்னும் பாவகரமான நிலையில இருக்கிறாங்களே, முதிர்ச்சி இல்லையே, மாறாத குணம் இருக்குது. இவங்கெல்லாம் எப்போ மாற போறாங்க நமக்கு நல்லா குற்றப்படுத்து தெரியும். எவ்வளோ வளராமல் இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, அதெல்லாம் சொல்ல தெரியும். ஆனால் எத்தனை வாட்டி அவங்களுக்காக பாரத்தோடு ஜபம் பண்ணியிருக்கிறோம். தானியல் பாருங்க, தன்னுடைய மக்களுடைய பாவங்களை, ஆசாரியருடைய பாவங்களை, தலைவர்களுடைய பாவங்களை, ராஜாக்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிடுறார். தன்னை அதில் வித்தியாசப்படுத்திக்கல, எல்லாத்தையும் அதில் அறிக்கையிடுறார். அநேக ஏன் இப்படி நம்ம அடையாளம் காமிச்சிக்கணும்னா, ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இது புதுசு, நம்ம ரொம்ப இதை வலியுறுத்தல, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து இதை நான் சொல்லணும்னு பார்க்குறேன். ஏன் அப்படி காட்டணும்னா பாருங்க, தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களையும் ஒண்ணுபடுத்தி அவர் ஜபம் பண்ணுறார். எங்களுடைய பாவங்கள், நாங்கள் கலகம் செஞ்சோம், நாங்கள் அக்கிரமம் செஞ்சோம்னு அடையாளம் காட்டுறாரு. ஏன்னா ஒரு இது புரிஞ்சுக்கங்க, நான் வந்து அநேக விதங்களில் என் சபையை நான் பிரதிபலிக்கிறேன், அநேக விதங்களில் சபை என் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறேன். நான் ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனுஷனாக, ஒரு பக்தி உள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன்னா, ஒரு வல்லமையான வாழ்க்கையை, பரிசுத்தாவினால் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன்னா, என்னுடைய பிரசன்னம், என்னுடைய மாதிரி, என்னுடைய பாதிப்பு வந்து மற்ற மக்களை தேவ பயத்தில் நடத்தி பாவம் செய்யாதபடிக்கு அவங்கள காத்திருக்கோம். பாருங்க, நான் ஒரு ஏனோ தானோன்னு அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஒரு ரகசிய பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன்னா, என்னுடைய கேர்லெஸ் பாதிப்பு, என்னுடைய ரகசிய பாவ வாழ்க்கையின் பாதிப்பு ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு கிறிஸ்தவனான எனக்கு பாஸ்ட் மாத்திரம் சொல்ல, நீங்களும் ஒவ்வொருத்தரும் நீங்க ஆண்டவர் சொல்றபடி வாழ்ந்து ஒரு பக்தியான தேவ பயத்தோடு ஒரு மாதிரியாக வாழ்ந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருந்தா உங்க பாதிப்பு மத்தவங்களை பாதிச்சு பாவம் செய்யாதபடிக்கு காத்திருக்கும். அதே ஆப்போசிட்டா நீங்க ஒரு ஏனோ தானோன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா உங்களுடைய பாதிப்பும் மத்தவங்களை இன்டைரக்டா வைரஸ் மாதிரி பாதிக்குது. மத்தவங்களுக்கு ஆண்டவர் பயம் கொடுக்காம சில நேரங்களில் பாவம் துணிகரமா அவங்க பாவம் செய்யும்படிக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. மை இன்ஃபுளுன்ஸ் எஃபெக்ட்ஸ் அதர் பீப்புள். நான் ஒரு பாகத்தை ஒரு சர்ச்சில் ஒரு பிளே பண்ணுறேன், சர்ச்சுடைய பாவத்தில் எனக்கும் பாகம் இருக்குது, மற்ற கிறிஸ்தவன் மற்ற ஒரு சபைகளுக்கும் பாவம் செஞ்சு அதில் நானும் பாதிக்கப்படுறேன், அதில் நானும் பங்கு பெறுறேன் பாருங்களேன். அதனால தான் ஆக்கான் பாவம் செஞ்சு அவன் தானே போய் பொருளாக பிடிச்சி திருடித்தான்னு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்க சும்மா இருக்கல, அவங்க எல்லாரும் முகம் குப்புற உழுந்து ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், ஏன் நாங்கள் ஒழுங்கான விதத்துல பயபக்தியோடு தேவனுக்கு போதுமான பயம் இருக்கிற மக்களா இருந்திருந்தோம்னா ஒரு பரிசுத்தமா இருந்திருந்தோம்னா அது ஆண்டவர் ஆக்கானுக்கு பயபக்திய கொடுத்து அவன் பாவம் செய்யற துணிகளை அவனுக்கு கொடுத்திருக்குமா? அப்படிப்பட்ட பாதிப்பை நான் ஏற்படுத்தி இருந்தேன் அவன் செஞ்சிருக்க மாட்டான் ஆண்டவரே. அந்த விதத்தில் நான் அவன் பாவத்துக்கு உடன்பட்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலையும் ரெவலேஷன்ல ஆண்டவர் தனிப்பட்ட நபர்களை திட்டல, ஒரு சபையில பாவத்தை பார்த்தாருன்னா அந்த சபையை திட்டுறாரு. என்ன தேவ பக்தி, என்ன அளவுக்கு அட்மாஸ்பியர் சபையில உங்களுக்கு இருக்கு, உங்க சபையில இருக்கிறவங்க இந்த துணிகரமான பாவம் செய்யறதுக்கு நீங்க எல்லாம் காரணம், உங்களுடைய மாதிரி உங்களுடைய பாதிப்பு காரணம். அப்படித்தான் நம்ம எல்லாம் பங்கு பெறுறோம் பாருங்களேன். அநேக பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா அதுதான் உண்மை. ஒரு சின்ன புளித்த மாவு உளு மாவை புளித்தாக்குற மாதிரி நம்ம சுயநீதியா தேவனுடைய மக்களோட அடையாளம் நம்ம காட்டுறோமா? அவங்களுடைய பாவங்களோடு நம்மளை அடையாளம் படுத்திக்கிறோமா? என் சபையை விட நான் பெட்ரு இல்லை, ஒரு பாவம் செய்து உழுகிற ஒரு கிறிஸ்தவனை விட நான் பெட்ரு இல்லை. சுயநீதி மக்கள்னா ஒரு ஸ்டூலுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு எப்படி இருக்கிறாங்க பாரு. அந்த ஆயக்காரன் வந்து அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே அவனை மாதிரி நான் இல்லை, அதுக்காக அவனுக்கு நான் தேங்க்யூ சொல்றேன். அவனை தூக்கி ஓரத்தில் தள்ளிட்டான். ஆனால் உண்மையாக பக்தி உள்ள மனுஷன் இருந்திருந்தா ஆண்டவரே உண்மைதான் அவனை மாதிரி நான் இல்லை, ஆனா என் பாவங்கள் வித்தியாசம், நான் ஒழுங்கா தேவ பக்தியோடு பிரகாசித்த ஆவியில நிறைஞ்சிருந்தேன்னா ஒருவேளை என் மாதிரிய பார்த்தவன் பாவம் செஞ்சிருக்காதபடிக்கு என் பாதிப்புனால தடப்பண்ணப்பட்டிருப்பான். நான் இருக்க வேண்டிய விதத்துல இல்ல ஆண்டவரே மன்னிங்க, அந்த விதத்துல அவன் பாவத்துல நான் பங்கு பெறேன். அதை பாருங்களேன், அப்படித்தான் தேவனுடைய மக்களோடு நம்ம அடையாளம் காட்டிக்கணும். தானியல் அப்படி காட்டிக்கிறாருங்க, தண்டிங்க நான் பாருங்க 80 வருஷமா எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிற, இந்த சாப்பாடு கூட சாப்பிடாம இந்த ராஜா சாப்பாடு கூட வேணான்ட்டு என்னை கட்டுப்படுத்தி எவ்வளவு கட்டுப்பாடா வாழ்ந்திருக்கிற, எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிற, ஞாபகம் இருக்குதான் ஆண்டவரே சிங்கங்கன் குகையிலெல்லாம் போற அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிற, நேபுகாத்நேசர் எல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன்லாம் சொல்லல ஆண்டவரே, நானும் பாவிதான் இந்த மன்னிங்க. அந்த அக்கறை தேவ ஜனங்கள் மேல அந்த அக்கறை அவருக்கு இருந்ததை நம்ம பாக்குறோம். இதேதான் பவுல்லியம் பாக்குறோம் இல்லைங்களா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக கிறிஸ்துவ என்ன நரகத்துல போட்டாலும் பரவாயில்ல, நான் ரட்சிப்பை இழந்தாலும் பரவாயில்ல, அவங்க அந்த அளவுக்கு அக்கறை அந்த அளவுக்கு அடையாளம் தேவ ஜனங்கள் மேல. அப்பதாங்க நம்ம ஜபம் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு த்ரில்லிங் எக்ஸாம்பிள், தி சீக்ரெட் ஆஃப் பவர்ஃபுல் இன்டர்செஷன், பரிந்து பேசுற வல்லமையான ஜபத்தின் ரகசியம் ரெண்டே வார்த்தையில தான் இருக்கு. நம்ம ஜபத்துல இன்னுமே நானு எனதுன்னு இல்லாம நாங்கள் எங்களுடையதுன்றத தேவனுடைய ஜனங்களோடு அடையாளம் காட்டிக்க கத்துக்கிட்டோம்னா we learned அந்த கத்துக்கிற பாதையில நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே இந்த ஜபம் பாருங்க, ஒரு தேவனுடைய ஜனங்களோடு தான் அடையாளம் காமிச்சு கொள்றார், அடையாளம் காமிச்சு கொள்றார். ஏன் யோசிச்சு பாருங்களேன், நம்ம தேவ மக்களோடு ஜபம் பண்ணும் போது நமக்கு சொந்தமா நம்ம ஒரு தேவைக்காக ஜபம் பண்றோம், அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. அது தனிப்பட்ட அது கொஞ்சம் தானே நன்மை நடக்குது, ஏன் தேவைகளை ஆண்டவர் கேட்டாருன்னு. அதே ஆண்டவருடைய சபைக்காக மக்களுக்காக ஜபம் பண்ணும் போது நான் அவங்களுக்காக அவங்க எனக்காக ஜபம் பண்ண முழு சபையின் ஜபமே கேட்கப்படும் போது அது எவ்வளவு தேவனுக்கு மகிமை, அதுல தானே மேக்சிமம் குட் இருக்கு. சபையே ஆசீர்வதிக்கப்படும் போது நான் குறுகலாக சுயநலமா இருந்தேன்னா ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டார். டேனியல் அதை புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய மக்களோடு தன்னை அடையாளம் காமிச்சு ஜெபம் பண்ணார். அவருக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம உண்மையான வல்லமையான வேதபூர்வமான ஜெபமுக்கு பண்ண கத்துக்கணும்னா இன்னுமே நம்ம தேவனுடைய மக்களோடு நம்ம அடையாளம் காமிச்சுக்கிட்டு நான் எனதுன்னு இல்லை, நாங்கள் எங்களுடையது அப்படின்றத நம்ம கத்துக்கணும். மூணு பாடங்களை படிச்சிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய உண்மையான ஜெபம் தேவனுடைய வசனத்துல இருந்து அவருடைய சித்தத்தை வாக்கு தத்தத்தை பார்த்துட்டு வருகிற பதில், உண்மையான ஜெபம், ஊக்க நிறைந்த ஜெபம். மூன்றாவதாக அது தேவனுடைய மக்களோடு நம்மளை அடையாளம் காட்டிக்கிற ஜெபம். ஓகே, ஐ திங்க் இந்த தியானத்துக்கு சரியான நேரம் இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து இந்த ஜெபத்துல வருகிற பாடங்களை நம்ம படிச்சு